பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மச்சுவாடி ஓய்வு பெற்ற உதவி தொடக்க கல்வி அலுவலர் திரு சீனி ராமச்சந்திரன் அவர்கள் தமிழ் இலக்கிய பாடல்களின் சிறப்புகள் குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் நமது சமூக செய்தியாளர் செல்வி நர்மதா அவர்கள். நேர்களை அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் ஐயா.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். என் பெயர் சீனி ராமச்சந்திரன். புனை பெயர் அழகு நிலவன். நான் புதுக்கோட்டை மாவட்டத்திலே பிறந்து படித்து இடைநிலை ஆசிரியராக பணியில் சேர்ந்தேன். குன்றாண்டார்கள் ஒன்றியத்தில், பிறகு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக, நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பதவியேற்பு பெற்று 25 ஆண்டு காலம் பள்ளியிலே பணிபுரிந்து, பிறகு ஒரு 10-12 ஆண்டு காலம் உதவி தொடக்க கல்வி அலுவலராக முதலில் பெரம்பலூர் மாவட்டம் தாப்பலூர் ஒன்றியத்திலும், பிறகு கந்தரகோட்டை, பொன்னமராவதி, கரம்பக்குடி, அன்னவாசல் போன்ற புதுக்கோட்டை மாவட்டத்தில் பணிபுரிந்து உதவி தொடக்க அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். 2 மகன்கள், 2 பேருக்கும் திருமணம் முடிந்து விட்டது. துணைவியார் பெயர் வளர்மதி. அவர்கள் அண்மையில் 31/7/2022 அன்று இயற்கை எழுதிவிட்டார்கள். நான் வந்து என் மகன்களோடு இந்த சாத்தர்பாண்டவர் மச்சுவாடி பகுதியிலே நான் வாழ்ந்து வருகிறேன்.
நீங்கள் வந்து பாடல்கள் தானே ஐயா எழுதுறீங்க? உங்கள் முதல் தொடக்கமே வந்து பாடல்கள் தானா?
ஆமாம், நான் வந்து பள்ளியிலே பணிபுரிகின்ற போது குழந்தைகளோடு அந்த பள்ளி பாட நூல்களில் வருகிற பாடல்கள் எல்லாம் இசையோடு பாடி காண்பிப்பது, அது போன்ற பாடல்களை நாம் எழுத வேண்டும் என்ற ஒரு உணர்விலே நமது பாரதியார், பாவேந்தர் பாரதிதாசனார், பாவலரது பெருஞ்சித்தரனார், கவிமணி தேசிய விநாயகமுல்லை போன்றோரின் பாடல்கள் எல்லாம் என்னை பாதித்தது. எனவே அதுபோல் நாமும் வந்து குழந்தைகளுக்கு பாடல்கள் எழுத வேண்டும் என்ற எண்ணத்திலே குழந்தைகளுக்கான பாடல்கள் எழுதி வருகிறேன். தமிழ்ச்சுட்டு என்கிற இதழிலே பாவலரது பெருஞ்சத்தனார் அவர்கள் என்னுடைய பாடல்களை வெளியிட்டார்கள். கோகுலம் போன்ற இதழ்களிலும் என்னுடைய பாடல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். தற்போது கூட பெரியார் பிஞ்சு, புதுகை தென்றல் போன்ற இதழ்களிலே, தாழம்பு என்று சொல்லக்கூடிய கையெழுத்து இதழிலும் என்னுடைய பாடல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன.
பாடல்களை தவிர்த்து வேறு என்ன பணிகள்லாம் நீங்கள் செய்கிறீங்க ஐயா?
பொதுவாக அந்த சமூகத்திற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து என்னுடைய தாய் தந்தையர் நினைவு நாளின் போது ஒரு 10 பேருக்கு நிதி உதவி செய்வேன். அதுபோல் நான் இந்த பகுதியில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு என்னால் என்ற நிதி உதவிகளை அவ்வப்போது செய்து வருகிறேன். கொரோனா காலத்தில் என்னால் என்ற ஒரு 10-20 பேருக்கு அவர்களுக்கான வாழ்வாதாரம் மற்றும் அந்த மளிகைப் பொருள்கள், அரிசி போன்றவற்றை வாங்கி கொடுத்துருக்கிறேன். முதியவர்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்கள், இளைஞர்கள், சிறுவர்களை நான் விரும்பி சென்று அவர்களுக்கு உதவி செய்வேன். அதுபோல் வந்து நம்ம எங்கள் பகுதியிலே திருவள்ளூர் நற்பணி மன்றம் என்று 24 ஆண்டுகளாக இயங்கி கொண்டு வந்திருக்கிறது. அதற்கு நான் ஆண்டுதோறும் நிதி அளித்திருக்கிறேன். அதை அவர்கள் உணர்ந்து என்னை பாராட்டி எனக்கு திருவள்ளுவர் நற்பணி மன்ற வள்ளல் என்கிற விருதை வழங்கியிருக்கிறார்கள். இதுபோன்று நான் விருதுகளுக்காக எதையும் செய்வதில்லை, வேண்டியதை வேண்டியவருக்கு நான் செய்து கொண்டு வருகிறேன்.
ஐயா, நீங்கள் பாடல்கள்லாம் எழுதுறீங்கல்ல, அதில் வந்து இந்த வரிகள் வந்து எனக்கு ரொம்ப பற்று கொண்டதாக இருந்தது, என் மீது தாக்கம் வந்தது, அதனால தான் நான் இதை எழுத ஆரம்பித்தேன்னு ஒரு பாடல் இருக்கும்ல, அதை சொல்லுங்க ஐயா.
பாவலரேறு பெருஞ்சத்தினார் அவர்களுடைய தனித்தமிழ் பாடல்கள் வந்து நான் விரும்பி படிப்பதுண்டு. அதிலே நான் பள்ளியிலே நடத்தி கொண்டிருந்த போது அவர்கள் வந்து மாணவர்களுக்கு ஒரு நாள் ஒழுக்கம் என்ற ஒரு பாடல் எழுதியிருந்தார்கள். அந்த கதிருக்கு முன்னெழு கடமைகள் வரிசை செய், நூலோடு தொடர்புகள் நோதவிர் பயிற்சி செய், மயக்கிலா உண்டிகொள் மாண்போடு பள்ளி, ஆசிரியர் தழுவு, அன்பரில் நண்புதேர், கல் கேள் பட்டறி, கரவிலா உறவுகள், மாலை உடல் பயில் மாறாமல் கல்விதேர், இரவூன் குறைத்துன் எதிரா விழித்திரேல், என்றும் தனிப்படு இடக்கை பொந்துயில், பெரியோர் வழித்தொடர் பெற்றவர் மகிழ்வு செய் என்ற அந்த பாடலை நான் பள்ளியிலே நடத்தி கொண்டிருந்தேன். அந்த பாடல் என்னை பாதித்ததன் விளைவாகத்தான் குழந்தைகளுக்காக இது போன்ற அறிவுரைகளை நாம் சொல்லி பாடல்களாக வடிக்க வேண்டும் என்று அவ்வப்போது நான் பள்ளி வகுப்பறையிலும் சரி, பள்ளி மாணவர்களுக்கும் மற்ற இதழ்களுக்கும் அந்த பாடல்களை நான் நிறைய எழுதியிருக்கிறேன்.
திருக்குறளில் வந்து எல்லா திருக்குறளும் உங்களுக்கு தெரியும் ஐயா, அதில் வந்து எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ தாக்கம் கொண்டது, எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதில் எந்த திருக்குறள், எந்த வரி ஐயா?
அருமையான கேட்டீங்க. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்கிற திருக்குறள் வந்து உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டான திருக்குறள். எப்படி அந்த வெள்ளம் உயர உயர அந்த தண்டு உயர்ந்து அந்த மலர் உயர்ந்து இருக்கிறதோ, அதுபோல் நம்முடைய எண்ணம் உள்ளம் உயர உயர நம்முடைய வாழ்வும் உயர்வாக செழிப்பாக இருக்கும் என்று ஐயன் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். எனவே அந்த குறள் வந்து எனக்கு மட்டுமல்ல இந்த நம்ம உலகத்திற்கே அந்த குறள் ஒரு மிக அருமையான குறள்.
ரொம்ப அழகாக சொன்னீங்க ஐயா. நீங்கள் சொல்லும் போது அந்த குறளுக்கு வந்து ஒரு உயிர் பெற்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ இங்கிலீஷ்லாம் வந்து அதிகமாக வந்துருச்சு, எங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் அதிகமாக சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இங்கிலீஷ் அதிகமாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வந்துருச்சு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இருக்க தலைமுறைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கிலீஷ் பேசுறது ஸ்டைலாக இருக்குது, அதுதான் நல்லா இருக்குது, அது தோற்றத்துக்காக வந்து இங்கிலீஷை வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. தமிழ் அதிகமாக விரும்புகிற மாதிரி தெரியலை. அதை பற்றி நீங்கள் என்னயா நினைக்கிறீங்க?
தமிழ் நம் தாய்மொழிமா. தமிழை வந்து நம்ம உயிருக்கு மேலாக நேசிக்கணும். தமிழை நாம் தனித்தமிழாகவும் நல்ல தமிழையும் நம்ம பேசணும் எழுதணும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். தமிழ் பாடத்துலேயும் நம்ம நிறைய செய்திகள் இருக்குது. அதுபோல் நம்ம இன்றைய வாழ்வியல் சூழ்நிலைக்கு ஆங்கிலமும் நமக்கு ஒரு முக்கியமான மொழி. எனவே தமிழா ஆங்கிலமா என்று கேட்டால், தமிழ் தான் நமக்கு உயிர், ஆங்கிலம் என்பது அடுத்தது தான். எனவே நமக்கு தாய்ப்பால் போன்றது தாய்மொழி, மற்ற மொழிகளெல்லாம் குட்டிப்பால் போன்றது என்று சொல்வார்கள். எனவே ஒவ்வொருவரும் குழந்தைகளுக்கு தாய்மொழியை கற்றுக் கொடுப்பது என்பது மிக மிக முக்கியம். தாய்மொழியில் பேசணும் எழுதணும், தாய்மொழியில் சிந்திக்கணும், தாய்மொழியில் படித்தால்தான் சிந்திக்க நன்றாக சிந்திக்க முடியும். நம்முடைய சிந்தனைகளை நன்றாக வெளிப்படுத்துவதற்கு தாய்மொழி தான் ஏற்ற மொழி. ஆங்கிலத்தில் புலமை இருந்தாலும் தமிழர்களாகிய நாம் தமிழ் மொழியை நாம் நேசிக்க வேண்டும், தமிழ் மொழியிலே படிக்க வேண்டும். தமிழ் மொழியில் நிறைய இன்றைக்கு வந்து இலக்கண இலக்கியங்கள் இருக்கின்றன. குறிப்பாக நம்முடைய திருக்குறள், அதுபோல் நம்ம தேவாரம், திருவாசகம், அதுபோல் வந்து நிறைய நம்ம திரு மந்திரம், இதெல்லாம் வந்து ஆழமான செய்திகளை நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல் சங்க இலக்கியங்களில் பார்த்திங்கன்னா பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை என்ற பதினெண் கீழ்கணக்கு நூல்கள், அதுபோல் பதினெண் சங்கப்பாடல்கள், இப்படி நிறைய பாடல்கள் நமக்கு சங்க இலக்கியத்தில் இருக்கிறது. எனவே தமிழ் வந்து மிக மிக ஒரு உயர்ந்த மொழி, நம்முடைய உலகத்திலே மிகச்சிறந்த மொழி. எனவே நாம் வந்து தமிழை நேசிக்க வேண்டும், நம்ம பிள்ளைகளுக்கு தமிழை சொல்லித்தர வேண்டும், அதில் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டியது நம்ம கடமை.
எளிமையாக புரியும் வண்ணம் சொன்னீங்க ஐயா, ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு வந்து ஆங்கிலத்தில் இலக்கணம் சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து ஒரு சார் வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தமிழ் வந்து கடினமான மொழி, இங்கிலீஷ் வந்து ஈஸியான மொழி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படா வந்து ஈஸியான மொழின்னு சொல்கிறாங்க, அது கடினமான மொழி அப்படின்னு சொல்கிறாங்க, எப்படி இருக்கும்? நம்மளுக்கு இங்கிலீஷ் தானே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தமிழ்லாம் வந்து ஈஸியாக தானே நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கேன். அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க. என்ன விளக்கம்னா, நீ ஒரு ஆ எழுதுறேன்னா அதுக்கு ஒரு வட்டம் போட்டு அதை வளைச்சி ஒரு எழுதுற அந்த மாதிரி எழுதுற, ஆனால் ஏன் நீ எழுதுனா ரெண்டு கோடில் ஒரு கோடு போட்டு நீ முடிச்சிடுற, அப்போ எது உனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு என்னை பார்த்து கேட்டார். அப்போ வந்து எனக்கு தமிழ் தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ நீ தமிழ் கஷ்டமான அந்த மொழியே நீ படித்து முடிச்சுட்ட, ஈஸியாக எழுதுவேன்னு சொல்லிட்ட, அப்புறம் என்ன ஆங்கிலத்தில் உனக்கு வந்து இது அதை நீ எழுதிடலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இது ஒரு விஷயமே இல்லை இங்கிலீஷு அப்படின்னு. இப்போ பயந்துட்டு இருக்கிறது என்னன்னா, இப்போ இருக்க தலைமுறைகள் வந்து பயந்துட்டு இருக்கிறது இங்கிலீஷை வச்சு தான். ஆங்கிலம் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதில் எழுத முடியல, அதில் பேச முடியலன்னா ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க. அப்போ அவர் சொன்னப்போ தான் அது எனக்கு புரிஞ்சுது, தமிழ் கஷ்டமான தான் நான் வந்து ஈஸியாக படிச்சிட்டேன், இது ஒரு ஈஸியான மொழின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இந்த சம்பவம் நடந்தது, இதை கேட்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது?
தமிழ் வந்துமா நம்ம தாய்மொழி. வள்ளுவர் சொல்கிறாரு, அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுங்கிறார். நீங்கள் எல்லா உலக மொழிகள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, அகரம் ஆங்கிலத்தில் ஏ, அது மாதிரி அந்த மாதிரி தமிழ் வந்து அந்த அகரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, ஒரு வட்டம், அப்புறம் இப்போ வளைகோடு, அப்புறம் குறுக்கு கோடு, அப்புறம் நேர்கோடு, இப்படி நான்கு வகையாக அந்த ஆங்கிற எழுத்து எழுதுகிறோம் அகரம். இது போல தான் உலக மொழிகளில் மற்ற எந்த மொழிகளையுமே இதுபோல் தான் ஒன்று வளையத்தில் எழுத வேண்டும், அல்லது நேர்கோட்டில் எழுத வேண்டும், குறுக்கு கோடு, இப்படி தான் அந்த மொழிகள் அமைப்பு அமையும். எனவே நம்ம வந்து தமிழை வந்து அகரத்துலேருந்து தொடங்குகிறோம், நான் எழுதி எழுதி பழகுனால நமக்கு எளிமையாகிடுது. ஆங்கிலம் வந்து வெறும் கோட்டு எழுத்துகள் தான் அதில் இருக்குது. அதனால் எழுத்து என்பது ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் இல்லை. அந்த நம்முடைய தாய்மொழியாகிய தமிழில் நாம் கற்றுக்கொள்வது எழுதுவது என்பது நமக்கு பழகிவிட்டது. எனவே நமக்கு அது எளிமையாக இருக்கிறது. இப்போ அடுத்தவர்கள் கற்றுக்கொள்ளும் போது அது, இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வடநாட்டுக்காரர்கள் மற்ற மாநிலத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் எளிமையாக கற்றுக்கொண்டு எழுதும் அளவுக்கு பேசும் அளவுக்கு வந்துடுறாங்க. அதனால் நம்ம தமிழ்மொழி வந்து ஒரு நல்ல உயர்ந்த மொழி. அதை நாம் வந்து தாய்மொழியாக கொண்டிருப்பது நமக்கு தான் பெருமை.
ரொம்ப அழகாக சொன்னீங்க ஐயா. எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் வந்து இசை பாடல்களாக எழுதுறீங்க, இந்த தமிழ் இசை பாடல்கள்?
நான் வந்து ஒரு இப்போ ஒரு 20-25 ஆண்டு காலம் அந்த பாடல்கள் எழுதிட்டு இருக்கேம்மா. பள்ளியிலே பணிபுரியும் போதுலேருந்தே தொடங்கி எழுதிக்கிட்டு இருக்கேன். பாடல்கள் பெருஞ்சத்தினார் அவர்கள் வந்து தமிழ் சிட்டில் வந்து என்னுடைய பாடல்கள் எல்லாம் வெளியிட்டு என்னை பெருமைப்படுத்தினார். தொடர்பாக கோகுலம் போன்ற இதழ்கள் எழுதியிருக்கேன். அதுபோல் இப்போ இந்த அண்மையில் வந்து புதுகை தென்றல், பெரியார் பிஞ்சு, தாழம்பு என்கிற அந்த கையெழுத்து பிரதி, இதிலெல்லாம் என்னுடைய பாடல்களை விரும்பி அவர்கள் கேட்டு வாங்கி வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். இயன்றவரை நான் அந்த பாடல்களை எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கே அந்த இதழ்களுக்கும் மற்ற கூட்டங்களிலும் சரி மேடைகளிலும் சரி நான் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வுகளிலெல்லாம் என்னுடைய பாடல்களையும் மற்ற தமிழ் அருமையான தமிழ் பாடல்களையும் நான் எடுத்து சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறேன். என்னை மிகவும் வந்து கவர்ந்த ஒரு பாடல் வந்து பாவேந்தர் அவருடைய பாடலுக்கு அந்த நூலைப்படி என்கிற பாடல். அதில் வந்து பார்த்திங்கன்னா படிப்படி என்று சொல்லியிருப்பார். நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவர் சொன்னபடி, கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதவர் வாழ்வதுப்படி, சாதி என்னும் தாழ்ந்தபடி, நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேரி அப்படி தெரிந்துபடி, தீமை வந்துடுமே மறுபடி, அறம்படி பொருளைப்படி, அப்படியே இன்பம்படி, இறந்த தமிழ் நான்மறை பிறந்தது என்று சொல்லும்படி, அகப்பொருள்படி அதன்படி, புறப்பொருள்படி நல்லபடி, புகப்புக படிப்படியாய் புலமை வரும் என் சொல்படி, பொய்யிலே முக்கார்படி, புரட்டிலே கார்படி, வையகம் ஏமாறும்படி, வைத்துள்ள நூல்களை ஒப்புவதுப்படி.
அழகு அழகு ஐயா, இவ்வளவு ஞானம், அவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கீங்க இந்த ஒரு பாடலை. அதை படித்ததோட சரி, இந்த நீங்கள் எவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கதெல்லாம் வந்து ஆச்சரியமான ஒன்றா இருக்கே.
பாவேந்தர் பாடல்கள், பாடல்கள் பிரஜித்தனார் பாடல்கள், பாரதியார் பாடல்கள், கவிமணி பாடல்கள்லாம் நான் பள்ளியில் வகுப்பறையில் நடத்தி கொண்டிருந்த போது அப்படியே ஒரு கற்பித்தல் என்பது என்று கேட்டுவிட்டால், ஒருவர் கற்பிக்கும் போது இருவர் கற்றுக்கொள்கிறார் என்று சொல்வார்கள். எனவே நான் கற்பிக்க அதெல்லாம் அப்படியே மனதிலே பதிந்து விட்டது. அதுபோல் பாரதியார் பாடல்களில் பார்த்திங்கன்னாக்கா அந்த வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளர்ந்து கண்டீர், பிள்ளைகள் பெற்றத பூனை பேருக்குரு நிறமாகும், சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பு நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலி நிறம் ஒரு குட்டி, எந்த நிறம் இருந்தாலும் இவை யாவும் ஒரே தரமென்றோ, இந்த நிறம் சிறிதென்றும் இது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ என்று அதுபோல் அந்த பாடல்களை வகுப்பறைகளை பாடி காட்டும்போது, அதேபோல் பாவேந்தர் பாடல், அதேபோல் பெருஞ்சித்தனாருடைய அருமையான அந்த சங்கத்தமிழ் பாடல்கள், அதுபோல் பாடலர் பிரியத்தார் எழுதிய அந்த நேருக்கு நேர் நின்று பேசும் ஒரு நேர்மை உளத்தினாக, ஊருக்கு நலன செய்யும் ஒரு உண்மை உழைப்பினனாக, யாருக்கும் மஞ்சதின்றி ஒரு யானை வலிமையோடு போருக்கென வந்து விட்டேன், என் போக்கில் மறுதலை இல்லை, தேருக்கு ஒரு அச்சாணியாக தமிழ் தெளிவினை காப்பதன் கொள்கை, வேருக்குள் நீர்விடும் வேலை நான் விரும்பும் இன நலத் தொண்டு, பேருக்கும் பொருளுக்கும் ஆயேன் இந்த பேயர்க்கும் நாயர்க்கும் சாயேன், பாருக்குள் உலாதரும் வேலை என் பணிக்கு சடையுகள் இல்லை என்பார். எனவே ஊருக்கு நலன செய்ய வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு நாம் வந்து பொது தொண்டு ஆற்ற வேண்டும் என்கிற அந்த எண்ணங்களை எல்லாம் வைத்து தான் என்னுடைய பாடல்கள் அந்த வரிகளிலே நான் அதை எழுதி கொண்டிருக்கிறேன். அதுபோல் மற்ற கூட்டங்களிலும் மற்ற இடங்களிலும் பேசும்போதும் அதை நான் செய்து கொண்டு வருகிறேன். திருக்குறளோடு சேர்த்து இது போன்ற நல்ல சிந்தனைகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் ஏற்படுத்தக்கூடிய குழந்தைகளுக்கு உண்டாக்கக்கூடிய அந்த பணியை தான் நான் செய்து வந்து கொண்டிருக்கிறேன்.
சரிங்க ஐயா, தேவார பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்காயா?
தேவாரம், அதுபோல் திருவாசகம் நான் ரொம்ப விரும்பப்படுகிறது உண்டு. திருவாசகத்தில் வந்து வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார்க் அறிவோயினி, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசொன்றுண்டனில் அகுதும் உண்டன் விருப்பன்றே என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார். எனவே நமக்கு வேண்டியதை இறைவன் தருவான், அதேபோல் நமக்கு கிடைப்பது கிடைக்கும் என்பதை மிக அருமையாக அந்த திருவாசகத்திலே மாணிக்கவாசகர் சொல்லியிருப்பார். அதுபோல் அந்த திருவாசகம் திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்தும் உருகார் என்று சொல்வார்கள். அதில் முதல்ல தொடக்கத்திலிருக்கு அந்த சிவபுராணம், சிவபுராணம் நான் நாள்தோறும் படித்து கொண்டுகிறேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று அந்த தொடங்கும். எனவே திருவாசகம், தேவாரம் போன்ற பாடல்கள் எல்லாம் நிறைய தமிழ் அதில் இருக்கிறது, நிறைய கருத்துக்கள் அதில் இருக்கிறது.
இளம் தலைமுறைகள் வந்து பாடல்களும் எழுதுறாங்க. இப்போ ஆங்கிலத்தை போற்றுபவர் அதிகமாக இருக்கும் போது தமிழை போற்றுபவரும் நிறைய இருப்பாங்க. அப்படி இருக்கும் போது ஒரு பாடலாம் எழுதிடுறாங்க. இப்போ இருக்க தலைமுறைகள் எழுதிடுறாங்க, எழுதி வந்து அவங்களுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து வெளியீடு செய்கிறதுக்கு அதை முறைகள் வந்து தெரியாமல் இருக்காங்க. அந்த வெளியீடு செய்கிற முறைகள் உங்களுக்கு தெரியுமா? அதை சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியல, உங்கள் பாடல்களை நீங்கள் வெளியிட்டிருப்பீங்க, அப்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை அப்படியே சொல்லுங்கள் ஐயா.
பாடல்கள் நம்ம எழுதுறத வந்து நம்ம ஒன்று மனநிறைவாக எழுதுகிறோம். அந்த பாடல்களுடைய கருத்துக்கள் வந்து இந்த நம்ம யாருக்கு எழுதுகிறோமோ அவர்களுக்கு போய் சென்றடைய வேண்டும் என்பது தான் அந்த பாடல் எழுத்தாளனுடைய நோக்கம். அப்படி எழுதும்போது படைப்பாளிகள் வந்து இன்றைக்கு இளைஞர்கள் நிறைய எழுதுகிறாங்க, நல்லா சிந்திக்கிறாங்க. அவங்க வந்து எந்த இதழ்களுக்கு அந்த பாடல்களை எழுத வேண்டும், எந்த அந்த படைப்புகள் எங்கே அனுப்ப வேண்டும் என்பதை அவர்கள் அனுப்ப வேண்டும். அதை கண்டுபிடித்து அதை அனுப்ப வேண்டும். இதழ்களுக்கு தகுந்த மாதிரியான படைப்புகள், இப்போ சிறுகதையாக இருக்கட்டும், தொடர்கதையாக இருக்கட்டும், சிறு பாடல்களாக இருக்கட்டும், இப்போ நிறையா வந்து இந்த ஹைக்கூ கவிதைகள்லாம் எழுதுகிறாங்க. அவங்க அதை வந்து அந்தந்த இதழ்களுக்கு தகுந்த மாதிரி எழுதணும். பிறகு வந்து நம்ம அதையெல்லாம் ஒரு தொகுப்பாக வைத்திருக்கணும். நாம் வந்து கையில் வைத்து கொண்டு அந்த இதழ்களில் வெளிவந்தது நம்முடைய நாம் எழுதிய நல்ல சிறந்த படைப்புகள் என்று அதை நாம் தேர்வு செய்து ஒரு நல்ல நம்மை விட பெரியவர்களிடம் அதை காண்பித்து அதை வந்து செப்பப்படுத்தி, ஏன்னா எழுதுவது எல்லாவற்றையும் நாம் வந்து நன்றாக இருக்கும் சொல்ல முடியாது, எல்லாவற்றையும் நம்ம தொகுப்பாகவோ அச்சுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாம் ஆசைப்படக்கூடாது. அதில் தேர்ந்தெடுத்து நல்ல படைப்புகளை, ஏன்னா ஒரு அச்சுக்கு போய் அந்த ஒரு நூலாக அது வெளிவருகிறது என்றால் அதில் வந்து நல்ல ஒரு கருத்து இருக்க வேண்டும், அதில் சொல்ல வேண்டிய செய்திகள் இருக்க வேண்டும், அது ஒரு நல்ல முறையான படைப்பாக இருக்க வேண்டும். எனவே அதுமான இந்த இளைஞர்கள் அந்த மாதிரியான படைப்புகளை அவர்கள் தங்களையே வந்து தயார் செய்து கொண்டு அதை அவர்களையே செதுக்கி கொள்ள வேண்டும். சில வேண்டாதவற்றை ஒதுக்கி செதுக்கி செப்பமான செய்திகளை, கருத்துக்களை நாம் வந்து என்ற வரை அந்த இதழ்களுக்கு எழுதலாம். அதே போல் தொகுப்பாக இன்று வெளியிடுவதற்கு நிறைய பதிப்பகங்கள் இருக்கிறார்கள். எனவே அதுபோல் பதிப்பகங்களை நாடி அவற்றை வந்து நாம் தொகுப்பாக கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும்.
இதன் மூலமாக எல்லாருக்கும் வந்து எப்படி என்னோட கவிதைகள் வெளியில் வரும், பாடல்கள் வெளிவரும்னு எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. அழகாக சொன்னீங்க.
திருக்குறள்லே பார்த்திங்கன்னா உயர்வான திருக்குறளை வந்து நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்மயிற்கெல்லாம் இனிது என்று சொல்கிறார். எனவே தங்களுடைய பிள்ளைகள் அறிவு பெறுவது, அவர்கள் உயர்வு பெறுவது, அவர்கள் வளர்ச்சி அடைவது என்பது நம்முடைய குடும்பத்திற்கு, நமக்கு பெற்றவர்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கு அது பயன்பட வேண்டும். அவருடைய அறிவு, அவருடைய ஆற்றல் இந்த உலகத்திற்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அந்த திருக்குறள் வந்து மிக அற்புதமான திருக்குறள். நான் ஆசிரியராக பணிபுரிந்ததனால் அந்த என்னுடைய மாணவர்கள் என்னை விட அறிவிலும் ஆற்றலிலும் இன்று சிறந்து விளங்குகிறார்கள், அவர்கள் விளங்க வேண்டும், என்னை வந்து அவர்கள் போற்ற வேண்டும் என்கிற அந்த ஆசை எனக்கு எப்போதுமே உண்டு. அதனால் தான் அந்த திருக்குறளை நான் அடிக்கடி சொல்வதுண்டு. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இணைது.
ஆசிரியர்களுக்கு இருக்கும் அந்த அழகான குணத்தை வந்து எளிமையாக சொன்னீங்க. ஆசிரியராக இருக்கும்போது தான் இந்த மாதிரி மனப்பான்மை வந்து உங்களுக்கு வந்திருக்கு. அழகாக இருக்குது நீங்கள் சொல்லும் போதே, கேட்கும்போது அது இனிமையாக இருக்குது எங்களுக்கு கேட்கும்போது. தமிழ் பாடல்களை இப்போ அழகாக சொன்னீங்க ஐயா, மிகுந்த தகவல்களை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப நன்றி ஐயா.
புதுகை பண்பள்ளி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை வந்து இந்த பேட்டி கண்டு என்னிடமிருந்து சில செய்திகளை, விவரங்களை நேயர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த தங்களுக்கும் என்னுடைய மன நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ரொம்ப நன்றி ஐயா.
நேயர்களே, இதுவரை தமிழ் இலக்கிய பாடல்களின் சிறப்புகள் குறித்து ஓய்வு பெற்ற உதவி தொடக்க கல்வி அலுவலர் திரு சீனி ராமச்சந்திரன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.